உயிரோடு இருப்பவர்களுக்கு குறிப்பு கடமையாவது வந்து இந்திரியம் வெளிப்படுவது, இச்சையோடு இந்திரியம் வெளிப்படுவது, தூக்கத்திலோ கனவுல இந்திரியம் வெளிப்படுவது, ஆண் பெண்கள் அதாவது ஆண் பெண்ணும் வந்து சேர்ந்து இருக்கிற உடலுறவு கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது அவருடைய இரண்டு ஆணிருப்பும் பெண்ணிருப்பும் சந்தித்து இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் என்ன செய்து குளிப்பு கடமையாகின்ற இரண்டாம் நிலைமை. மூன்றாவது வந்து மாதவிடாய், பெண்களோடு தொடர்பட்ட மாதவிடாய், பிரசவத்தீட்டு என்று சொல்லக்கூடிய இந்த இரத்தம் நின்று விட்டதுக்கு பின்னால வந்து அவங்க குளித்து சுத்தமாவது என்ற இந்த மூன்று குளிப்புகளும் வந்து கட்டாயமான குளிப்பாக இருக்கின்றது. அதே போன்று அதனோட சேர்த்து மரணமானதுக்கு பின்னால் குளிக்கப்படுவது. அதுக்கு மேலதிகமாக ஒன்றை தான் என்ன செய்தார்கள், வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது குளிக்கிறது. அதே நேரம் இன்னும் சொல்கிறார்கள், ஏன்னா ஒரு மனிதன் வந்து புத்தி சுவாதீனமானவராக இருந்துட்டு அந்த நிலையிலிருந்து அவர் விடுபட்டார், அதாவது கொஞ்சம் காலமா அவர் வந்து என்ன புத்தி கோளாறுடையதாக இருக்கிறார், புத்தி சரியா விளங்காமிக்குது, அதுலேருந்து அவர் வந்து விடுபட்டார் சொன்னால் அவரும் குளிக்கணும், அது அவருக்கும் குளிப்பு கடமை என்றெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் கருத்து முரண்பாடு இருக்கின்ற உலமாக்கள் மத்தியில் ஆகமாக கூடியவங்க இருக்கிறாங்க, கட்டாயம்னு சொல்றாங்க, சில கட்டாயம் கிடையாது, சுண்ணத்தான குளிப்புனு சொல்றாங்க, இப்படி எனக்கு கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் மேலே நான் சொன்ன அந்த விஷயங்களை பொறுத்தவரை அது எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. இந்த விஷயங்களை வந்து நான் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், மிக தெளிவடைந்து இந்த விஷயத்துல வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, பராமுகமாக சோம்பேறித்தனமாக வெக்கத்துக்காக மற்றவங்க சில கூட்டுக்குழுவா வாழ்வாங்க, ஒரே வீட்டுல இருப்பாங்க, வீட்டுல இருந்தா என்ன நம்ம வந்து காலையில போய்த்து குளிச்சா சுபகல போய்த்து குளிச்சா நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்க விஷயத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய வேண்டியதுல வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, குளிப்பு கடமையானால் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சில சவால்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து குளிப்பு கடமையானா உடனே குளிக்கணுமா. உதாரணத்துக்கு 10-11 மணி தூங்க போவாங்க, தூங்க போன உடனே குளிப்பு கடமையாயிட்டுன்னு வைங்க, கணவன் மனைவியாக சேர்ந்திருந்தாங்க அல்லது ஸ்கலிதமாயிட்டு ஏதோ ஒரு வகையில் குளிப்பு கடமையாயிட்டு இந்திய வெளிப்பட்டு அல்லது வெளிப்படலை இப்படி சேர்ந்திருந்தாங்க குளிப்பு கடமையாயிட்டுன்னு சொன்னால் இந்த கடமையான உடனே குளிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்படி வந்து இஸ்லாம் என்ன செய்யலை, கட்டாயப்படுத்தலை. நீங்கள் அசுத்தமாயிட்டீங்க உடனே குளித்து சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லலை. உங்களுக்கு அந்த குளிப்பு எப்போ கடமையாகும்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ கட்டாயம் குளிச்சாங்கன்னு சொன்னால் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால், அல்லது நீங்கள் தராவீஹ் இந்த கியாமுல் லைல் தொழ போகிறீங்க, வித்திரு இரவு தொழுகை தொழ போறீங்க, அந்த மாதிரி தொழ போறீங்கன்னு சொன்னால் தொழுகைக்கு முன்னால் நீங்க என்ன செய்யணும், குளித்து சுத்தமாக வேண்டும். அதாவது நீங்க குளிப்பு கடமையான உடனே குளிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இஸ்லாத்துல கிடையாது. இதுல இன்னொரு மிக முக்கியமான செய்திதான், அதாவது ரமதானுடைய காலத்துல வந்து இரவுல வந்து என்ன செய்யலாம், கணவன் மனைவியாக சேர்ந்திருக்கலாம், உடல் கொள்ளலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப இந்த காலத்துல வந்து ஒரு மனிதன் வந்து என்ன செய்ய தேவையில்லை, சஹருடைய நேரத்தில் எழும்பி சஹர் சாப்பிடுவதற்கு முன்னால் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சஹர் சாப்பிடுவதற்கு முன்னால குளிக்க குளிப்பு கடமையாக இருந்தால் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சஹருக்கு சஹருடைய நிபந்தனைகள் ஒன்று சுத்தமாக இருக்கணும்ன்றது எங்கேயும் சொல்லப்பட்டில்லை, விளங்குதா. நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயம் சொன்னால், தொழுவதற்கு முன்னால சுத்தமாக இருக்கணும், தொழுகைக்கு முன்னால சுத்தமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் தாராளமாக சாருடைய சாப்பாடை சாப்பிடலாம், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாப்பிட்டுட்டு அவங்க என்ன செய்யலாம், தொழுகைக்கு முன்னால் அவங்க குளிச்சு கொள்ள வேண்டும், குளித்து சுத்தமாக வேண்டும் என்ற அடிப்படையை வந்து நாங்கள் விலகிக்கொள்ள வேண்டும்.